வீல் சேரில் அமர்ந்திருந்தான் அந்த 5 வயது சிறுமி கேஇ லீ ஹேரியட். இடம் அமெரிக்காவின் பாஸ்டன் நகர நீதிமன்றம். 2003 அவளுக்கு 3 வயதாக இருக்கும்போதுதான் அந்த துயரம் நடந்தது. ஒரு நாள் கே தனது சகோதரியுடன் உற்சாகமாய் பாட்டு பாடிக்கொண்டிருந்தபோது 3 இறக்கமற்ற துப்பாக்கி குண்டுகள் எங்கிருந்தோ பறந்து வந்தன. அவளுடைய முதுகெலும்பை உடைத்தன. உற்சாக பரவிக்கு வீல்சேர் வாழ்க்கையானது. நீதிமன்றத்தில் அவளுக்கு முன்னால் நின்றிருந்தான் 29 வயதான ஆண்டனி வாரன். நீதிமன்றம் அவனை குற்றவாளி என தீர்ப்பிட்டது. சிறுமி கே அவன் அருகில் சென்றாள். திடீரென தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். பார்த்தவர்களெல்லாம் கலங்கினார்கள். பின் சிறுமி அவனிடம் சொன்னாள், நீங்கள் செய்தது தவறு, ஆனாலும் உங்களையே நான் மன்னிக்கிறேன். 5 வயது சிறுமியின் அச்செயல் அந்த நீதிமன்றத்தையே நிலைக்குலிய வைத்தது. பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் நெகிழ்ந்தார்கள். அதுவரை சுட்டவன் மீது கொடும் பகையுடன் இருந்த அவளுடைய தாயும் உடனடியாக அந்த நபரை மன்னித்தார். இந்த நிகழ்வு அமெரிக்காவின் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பாகி பலரையும் தொட்டது. மன்னிப்பு எனும் வார்த்தை மனித குலத்துக்கே உரிய மகத்துவமானது. மிகவும் எளிதாக செய்யக்கூடிய இந்த செயலை செய்வதில்தான் இன்று பலருக்கும் உலக மகா தயக்கம். அதனால்தான் நமது வாழ்க்கை சண்டை, அடிதடி, வெறுப்பு, கோபம், நோய்கள் என துயரத்தின் தெருக்களில் நொண்டியடிக்கிறது. ஒருவன் உங்களை பற்றி ஏதோ தவறாக சொல்லிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நபர் மீது நீங்கள் கோபம் கொள்ளும்போது உங்களுடைய மனதில் ஒரு கல்லை வைக்கிறீர்கள். அது கணக்கிறது. அந்த கோபத்தை மீண்டும் மீண்டும் நினைக்க நினைக்க ஒவ்வொரு கல்லாய் அடுக்குகிறீர்கள். பாரம் கூடுகிறது. உடல்நிலை பாதிக்கிறது. இரத்த அழுத்தம் எகிறுகிறது. எல்லை மீறினால் மாரடைப்பே வந்துவிடுகிறது. ஆனால் இந்த நிகழ்வின் துவக்கத்திலேயே நீங்கள் அந்த நபரை மன்னித்துவிட்டால் அத்துடன் சிக்கல்கள் எல்லாம் முடிந்துவிடும். மன்னிக்க தெரிந்த மனிதர்கள் ஈகோ எனும் எல்லைக்கு வெளியே நின்று வாழ்க்கையை அதன் அழகில் லைப்பவர்கள். மனிதத்தின் புனிதமான பாதைகளில் பயணிக்கும் பாதங்கள் அவர்களுடையவை. மன்னிப்பது கோழைகளின் செயல் என பலரும் நினைக்கிறார்கள். எதிரி நாட்டு மன்னனை போரிட்டு அழிக்கும் பரம்பரை நாம் என மீசை முறுக்குகிறார்கள். உண்மையில் மன்னிப்பதுதான் போரை விட வீரமானது. போர் உடல்களைத்தான் வெற்றி கொள்ளும், மன்னிப்பு மனதையே வெற்றி கொள்ளும். இதைதான் மகாத்மா சொன்னார், மன்னிப்பு பலவான்களின் செயல். பலவீனர்களால் மன்னிக்க முடியாது. நீங்கள் ஒரு நபரை பார்த்து கத்தியால் குத்தினால் அவருக்கு காயம் ஏற்படும். ஆனால் ஒரு நபர் மீது கோபமாய் இருக்கிறீர்கள் என்றால் அவருக்கு எதுவும் நேராது. மாறாக அந்த கோபம் உங்களுக்கு தான் கெடுதல் உண்டாக்கும். நீங்கள் யார் மீது கோபமாய் இருக்கிறீர்களோ அவர் இதை பற்றியே சிந்தனையே இல்லாமல் தனது வேலையை பார்த்து கொண்டு இருப்பார். எனவே மன்னிப்பு என்பது முதலில் உங்களுக்கு நீங்கள் செய்யும் நல்ல செயல் என்பதை உணருங்கள். பல வேளைகளில் தவறிழக்கும் நபர்கள் தவறை உணர்ந்து தட்டு தடுமாறி மன்னிப்பு கேட்பது உண்டு. அப்படிப்பட்டவர்கள் நிபந்தனை அற்று மன்னியுங்கள். சே, இதில் மன்னிப்பு கேட்க என்ன இருக்கு என்பது போன்ற வார்த்தைகள் நட்பையும் உறவையும் பல மடங்கு இறுக்கமாக்கும். சிலர் மன்னிப்பு கேட்க தயங்குவார்கள். அப்படிப்பட்டவர்களுடன் பழகும்போது எந்த வித்தியாசம் இல்லாமல் பழகுங்கள். அவர்களை மனதார மன்னித்து விட்டதை செயல்களில் காட்டுங்கள். மன்னிப்பு கேட்கும் முன்னாலேயே மன்னிப்பது உயர்ந்த நிலை. இன்றைய மனித உறவின் பலவீனங்கள் பல வேளைகளில் திடுக்கிட வைக்கின்றன. பெற்றோரை மன்னிக்க மறுக்கும் பிள்ளைகள், பிள்ளைகள் மீது வெறுப்பு வளர்க்கும் பெற்றோர்கள், அறிவாளுடன் அலையும் சகோதரர்கள், வன்மத்துடன் திரியும் தம்பதியர், இவை எல்லாவற்றுக்குமான சர்வ ரோக நிவாரணி மன்னிப்பு என்பதை உணர்கிறீர்களா? தவறே இல்லாத மனிதர்கள் இருந்தால் அவர்கள் மன்னிப்பு வழங்க தேவையில்லை. நாம் தவறும் இயல்புடையவர்கள் எனும் உணர்வு நமக்கு இருந்தால் மன்னிப்பு வழங்க மறுப்பதில் அர்த்தமில்லை. மன்னிப்பு கேட்கும்போதும் அடுத்தவரை குற்றம் சாட்டும் மனநிலையுடனோ பழி போடும் மனநிலையுடனோ ரொம்பவே தற்காப்பு மனநிலையுடனோ பேசாதீர்கள். செய்தது தவறு, வருந்துகிறேன் எனும் நேர்மையுடன் பேசுங்கள். உடனடியாக மன்னிப்பு கிடைக்கவில்லையில் பதட்டப்படாதீர்கள். சில ஈகோ பார்ட்டிகள் மன்னிப்பு வழங்க நேரம் எடுத்துக் கொள்வார்கள் என்பதை மனதில் இருத்துங்கள். மன்னிப்பை பற்றி மருத்துவம் சொல்வது கதிகலங்க வைக்கிறது. நீங்கள் ஒரு நபர் மீது எரிச்சலும் கோபமும் கொள்ளும்போது உங்கள் மூளையில் ஒரு வடிவம் உருவாகிறது. உங்கள் எரிச்சலும் கோபமும் அதிகரிக்க அந்த வடிவம் ரொம்ப வலுவாக மாறிவிடுகிறது. அந்த வலுவான நிலைமை பின்னர் உங்கள் இயல்பாகவே மாறிப்போகிறது. அதன் பின் கோபமும் எரிச்சலும் இல்லாமல் வாழ்வது உங்களுக்கு குதிரை கொம்பாகிவிடும் என்கின்றன மருத்துவ ஆராய்ச்சிகள். மன்னிக்கும் பழக்கமுடிய மனிதர்கள் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறார்கள் என்கின்றன பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள். மன்னிப்பவர்களுக்கு புற்றுநோய் வரும் வாய்ப்பும் குறைவு என்கின்றன ஏல் மெடிக்கல் பல்கலைக்கழக ஆய்வுக் கட்டுரைகள். மன்னிக்கும் மனம் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும். இதுவே காரணமாம். மன்னிக்க மறுப்பவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்கிறது கிறிஸ்தவம். ஆனால் மதங்களை பின்பற்றும் நமது நாட்டில் மன்னிப்பு எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக இருக்கிறது? விடை தெரிய வேண்டுமெனில் தினசரியை புரட்டினாலே போதும். மன்னிப்பு சட்டதிட்டங்களால் வருவதில்லை. மன்னிக்கும் மனதுடைய மக்களுடன் பழகும்போது நம்மை அறியாமலேயே அந்த நல்ல பழக்கமும் நம்முடன் வந்து ஒட்டிக்கொள்கிறது. மன்னிக்கும் மனநிலை பெற்றோருக்கு இருந்தால் பெற்றோரை பார்த்து வளரும் குழந்தைகள் மன்னிக்கும் மனநிலையை எளிதாகவே பெற்றுவிடுவார்கள். குழந்தைகளுக்கு மன்னிக்கும் மனம் இயல்பாகும்போது எதிர்கால சமூகம் வன்முறைகளின் வேர்களை அறுத்துவிடும். அடுத்தவர்களுடைய மனநிலையில் இருந்து கொண்டு நமக்கு நேர்ந்த கசப்பான நிகழ்வை யோசித்து பார்த்தால் பெரும்பாலான கோபங்கள் விலகிவிடும். குறிப்பாக கணவன் மனைவி, குடும்பத்தினருக்கு இடையேயான பிணக்குகள், எரிச்சல்கள், வெறுப்புகள் போன்றவையெல்லாம் கதிரவன் கண்ட பனி போல விலகிவிடும். பல வேளைகளில் நாம் கோபத்தை விட்டுவிட ரொம்பவே தயங்குகிறோம். கோபம் என்பது வீரத்தின் அடையாளம் என்று போலியாக கற்பனை செய்து கொள்கிறோம். எதிர்நபர் மன்னிப்புக்கு தகுதியற்றவர் என்று முடிவு கட்டி விடுகிறோம். அப்படி நினைப்பதன் மூலம் நாம் பெரியவர்களாக முயலும் உளவியல் சிக்கலே இது. மன்னிப்பு கடந்த காலத்தின் நிகழ்வுகளை மாற்றாது, ஆனால் அது எதிர்காலத்தின் பாதைகளில் ஆனந்தமான பூக்களை சொரியும். வாழ்க்கை பணத்தினாலோ செல்வத்தினாலோ கட்டுப்படுவது அல்ல, அது அன்பின் இழைகளால் பின்னப்படுவது. உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் மன்னிக்கும் மனம்தானே முளைவிடும். மன்னிப்பு கேட்கும் எவருக்கும் மன்னிப்பை மறுக்காதீர்கள். மன்னிப்பு கேட்காதவர்களையும் மன்னிக்க மறக்காதீர்கள். உயிரில் உலவும் உள்ளன்பு மலர்ந்து வருதல் மன்னிப்பு. நேயர்களே, மன்னிப்பு என்பது மனித உறவுகளை தினமும் உயிரோடு செயல்படுவதற்கு உதவுகின்ற இரத்த ஓட்டமாகும். உறவுகளையும் ஐக்கியங்களையும் தொடர்ந்து வாழ வைப்பதற்கு மன்னிக்கும் தன்மைகள் நம்மிடம் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். மன்னிப்பு என்பது பிறர் தவறாக செயல்படும் போதும் தப்பிதமாக நடந்து கொள்ள நேரிடும் போதும் அதனால் மனதில் ஏற்படும் கசப்புணர்வுகளை அல்லது அதிருப்தியான எண்ணங்களை மனதை விட்டு அகற்றுகின்ற ஒன்றாகும். பிறர் செய்துவிடுகின்ற தவறுகளுக்கு உரிய தண்டனையை வழங்காமல் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விளக்கி விடுவதாகும். மன்னிப்பு என்றவுடன் யாராவது ஒருவர் தான் செய்துவிட்ட தவறை உணர்ந்து மனஸ்தாபப்படும்போது நாம் மன்னித்து விடுகின்ற ஒன்று மட்டுமல்ல, பிறரிடம் நாம் காண நேருகின்ற வருத்தத்திற்குரிய அல்லது மனநோவை தரத்தக்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய மனதில் வைத்து கொண்டிராமல் அதனை வெளியேற்றி விடுகின்ற மனரீதியான செயலும் மன்னிப்புத்தான். இந்தவித மன்னிக்கும் தன்மைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டிய ஒன்றாகும். நாம் சிலரை நேசிக்கின்றோம், சிலரை குறித்த நல்ல எண்ணங்களை மனதில் வைத்திருக்கின்றோம். அந்த சூழ்நிலையில் அவர்களின் ஏதாவது ஒரு பேச்சு, செயல், போக்கு நமக்கு எதிரான தவறாக அமைந்துவிட முடியும். அந்நிலையில் அதனால் ஏற்பட்ட கசப்பை மனதில் வைத்து செயல்பட்டால் அன்பு பழுதடையும். அதுபோல அவர்கள் நடந்து கொண்டதற்கு பதில் செய்வது போல நாமும் நடந்து கொண்டால் அது அவர்களுக்கு தண்டனை வழங்குவது போலாகும். அந்த அணுகுமுறையை நாம் கையாண்டால் எந்த உறவிலும் ஐக்கியத்திலும் நாம் தொடர இயலாது. எனவே அங்கே மனரீதியாக மன்னித்து மறந்து செயல்படுகின்ற அனுபவம் மிக முக்கிய தேவையாகிறது. ஆகையால்தான் நாம் மன்னிக்கும் குணத்தில் தாராளமாய் இருக்க வேண்டும் என்பதை வேதம் அதிகமாக வற்புறுத்துகிறது. இறைவன் அவ்விதம் மன்னிக்கிறவராய் இருக்கின்றபடியால்தான் மனிதரோடு அவர் தொடர்ந்து ஐக்கியம் கொள்ள முடிகிறது. என்ன நேயர்களே, கடினமாச்சே என்று யோசிக்கிறீர்களா? யோசிக்காதீங்க, செயல்படுத்துங்க. கேட்டுத்தான் பாருங்களேன், அதற்கு பிறகு நம் மனதில் ஒருவித நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், ஏன் சொல்லப்போனால் நம் மனம் மிகவும் லேசானதாக காணப்படும்.
உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள info@fiba-online.org அல்லது 09480585042 என்ற எண்ணிற்கோ தொடர்பு கொள்ளவும். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.